SBS தமிழ்.
வணக்கம் நிலாந்தன் அவர்களே.
வணக்கம்.
சமீபத்தில் மறைந்த திமுக தலைவர் மு கருணாநிதி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று சிலரும் அஞ்சலி செலுத்தக்கூடாது என்று சிலரும் தொடர்ந்து வாதிட்டு வருகின்றார்கள். இந்த பின்னணியில் நீங்கள் ஒரு நீண்ட ஒரு தெளிவான கட்டுரை எழுதியுள்ளீர்கள். திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது முறைதான் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறீர்களா அல்லது கூடாது என்று பார்க்கிறீர்களா?
பண்பாட்டு ரீதியாக பார்த்தால் இறந்தவருக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது ஒரு தமிழ் பண்பாடு. எனவே தமிழர்கள் தங்கள் பண்பாட்டை நிரூபிக்க வேண்டிய இடங்களில் ஒன்று இது. இரண்டாவது, கருணாநிதி ஒரு தனிமனிதர் அல்ல, அவர் தன்னை பின்பற்றும் கோடிக்கணக்கான தமிழக மக்களின் தலைவர். எனவே அந்த தமிழக மக்கள் ஈழத்தமிழர்களுக்கு இன்னலண்டு கண்டால் பொங்கி எழுவார்கள். எனவே அந்த மக்களின் உணர்வுகளை ஈழத்தமிழர்கள் மதிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலும் கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும். இந்த இரண்டு காரணங்கள் மட்டுமல்லாமல் இன்னும் ஒன்று இருக்கு. என்னவென்று சொன்னால், ஈழ தமிழக உறவு என்பது ஈழத்தமிழர்கள் தங்கள் இறுதி இலக்குகளை அடைவதற்கு அவசியமான ஒரு ராஜ்ய உறவு. எனவே இந்த உறவை ஈழத்தமிழர்கள் உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது வேறெந்த நோக்கு நிலையிலும் இருந்தோ அணுகாமல் எதிர்காலத்தை கருதி ஈழத்தமிழர்களின் இறுதி இலக்குகள் எட்டப்பட வேண்டும் என்ற இந்த பிராந்திய சூழலையும் கருதி முடிவெடுப்பதாக இருந்தால் தமிழகத்தின் தலைவர்களில் ஒருவராகிய மூத்த தலைவராகிய கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்துவது தவிர்க்க முடியாத ஒன்று.
கடந்த வாரம் மறைந்த இந்திய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கடந்த காலங்களில், அதாவது அவர் பிரதமராக இருந்த மூன்று காலகட்டத்திலும் கூட ஈழத்தமிழர்களுக்கு அதிகமாக உதவி செய்தார் என்று ஒரு தரப்பும், இல்லை அவர் அதிகமாக உதவி செய்யவில்லை, இலங்கை அரசுக்கே அதிகமாக உதவி செய்தார், எனவே அவர் குறித்த ஒரு போற்றுதல் சிறப்பு செய்தல் வந்து தேவையற்ற ஒன்று என்று ஒரு சிலரும் கருதுகின்றார்கள். உங்கள் பார்வையில் எப்படிப்படுகிறது?
ஒன்றை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். இறந்தவர்கள் தொடர்பாக இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது ஒரு பண்பாட்டு செழிப்பு மிக்க அம்சம். ராஜதந்திர ரீதியாக இந்தியாவை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்பதும், இந்திய பெருங்கண்டத்தை எவ்வாறு கையாளப் போகிறோம் என்பதும் ஈழத்தமிழர்களின் பிராந்திய வெளியுறவுக் கொள்கையில் ஒரு பிரதான அம்சம். எனவே முதலில் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய பிராந்திய வெளியுறவுக் கொள்கை என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஈழத்தமிழர்கள் ஆயுதமின்றி போராடி இருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு ஆயுத இயக்கம் இருந்திருக்கிறது, ஒரு செமி ஸ்டேட் இருந்திருக்கிறது, ஒரு அரை அரசு கட்டமைப்பு இருந்திருக்கிறது. அது இல்லாமல் போய் இப்பொழுது 9 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இவ்வளவுக்கு பிறகும் ஈழத்தமிழர்கள் தங்களுக்கு தங்களுடைய உரிமைகள் வேண்டும் என்று சிந்திப்பார்களாக இருந்தால் அந்த அடிப்படையில் தங்களுக்கு ஒரு தெளிவான பிராந்திய வெளியுறவுக் கொள்கையை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வெளியுறவுக் கொள்கையின் பிரகாரம் அவர்கள் இந்திய தலைவர்கள் தொடர்பாகவும் இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் தொடர்பாகவும் ஒரு சரியான முடிவுக்கு வரணும். எனவே இது தொடர்பில் உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானங்களை எடுக்க முடியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது, வாஜ்பாய் விஷயத்திலும் சரி, கருணாநிதியின் விஷயத்திலும் சரி, பெருமளவுக்கு தனிமனித நிலைப்பட்டுத்தான் ஈழத்தமிழர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இரண்டு பேர்களுமே ஒரு சிஸ்டத்தை பிரதிபலித்தார்கள். இதுல கருணாநிதி என்கிற ஒரு நபர் கடைசி கட்ட போரில் எப்படி நடந்து கொண்டார் என்பதன் அடிப்படையில் தான் அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. அதே போல வாஜ்பாயின் காலகட்டத்தில், குறிப்பாக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில், புலிகள் இயக்கத்துக்கு அதிகம் வாய்ப்புகள் இருந்தன என்றும், குறிப்பாக புலிகள் இயக்கத்தினுடைய அந்த ஆயுத கடத்தல் வழிகள், கடல்வழி ஆயுத கடத்தல் வழிகளில் கெடுபிடிகள் குறைவாக இருந்தன என்றும், அதனால் புலிகள் இயக்கம் ஒப்பீட்டளவில் பலமாக இருந்த ஒரு காலகட்டம் அதுவென்றும் கூறப்படுகிறது. அதே நேரம் இன்னொரு தரப்பினர் ஒரு விவாதத்தை முன்வைக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அந்த யாழ்ப்பாணத்தை பிடிப்பதற்கான புலிகளின் அந்த சமரின் போது வாஜ்பாய் அரசாங்கம் மறைமுகமாக இலங்கை அரசாங்கத்துக்கு உதவியது என்றும், வாஜ்பாய் அரசாங்கத்தின் அந்த மறைமுக சமிகையை உள்வாங்கித்தான் பாகிஸ்தான் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆயுதங்களை வழங்கியது என்றும், அந்த ஆயுதங்களால் தான் வெளிச்சமநிலை மாற்றப்பட்டு புலிகளால் கைப்பற்றப்படவிருந்த புலிகளிடம் வீழ்வதற்கு இருந்த அந்த யாழ்ப்பாணம் கடைசி கட்டத்தில் முகமாலை வரையிலும் புலிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு ஓரளவுக்கு இலங்கை அரசாங்கம் யாழ்ப்பாணத்தை தனக்குள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வந்தது என்று கூறப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாக பல்வேறு விதமான கூற்றுக்கள் நரேட்டிவ்ஸ் உண்டு. ஒன்று, புலிகள் இயக்கத்துக்கு ஆட்பற்றாக்குறை இருந்த ஒரு காரணத்தால் தான் யுத்தம் அதுக்குரிய இயல்பான வரையறையை அடைந்து அதன் பிரகாரம் ஏற்பட்ட ஒரு வெளிச்சம நிலையின் படிதான் முகமாலையில் படையினர் தடுத்து நின்றார்கள். அதுக்கங்கால புலிகளாலும் போக முடியல, படையினராலும் வர முடியல என்று ஒரு கூற்று உண்டு. இரண்டாவது, புலிகள் இயக்கம் சரணடைய இருந்த படை வீரர்களை ஆயுதங்களை கையளித்து விட்டு பின்வாங்கி செல்லுங்கள் என்ற ஒரு நிபந்தனையை விதித்தது என்றும், அவர்களை ஆயுதங்களோடு புகச் சொல்லி விட்டிருந்தால் யாழ்ப்பாணத்திலிருந்து துருப்புகள் கணிசமான அளவுக்கு விட்ரோ பண்ணக்கூடிய நிலைமை வந்திருக்கும் என்றும், ஆனால் புலிகள் ஆயுதங்களையும் கையளித்து விட்டுத்தான் போக வேண்டும் யாழ்ப்பாணத்தில் இருந்த துருப்புகள் என்று கேட்டபடியால் தான் அந்த நிபந்தனையை பற்றி அந்த நிபந்தனை தொடர்பாக முடிவெடுப்பதற்கு ஏற்பட்ட தாமதத்துக்குள் பிறகு வெளிச்சக்திகள் தலையிட்டன என்று ஒரு கூட்டு உண்டு என்று ஒரு நரேட்டிவ் உண்டு. இரண்டாவது, மூன்றாவது, அந்த வாஜ்பாய் அரசாங்கம் கண்டு காணாமலும் மறைமுகமாக ஆதரவு வழங்கிய ஒரு பின்னணிக்குள் பாகிஸ்தான் மல்டிபரல் எனப்படுகின்ற அந்த ஆயுதத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கி அதன் மூலம் வலிச்சமநிலை இலங்கை அரசாங்கத்துக்கு ஓரளவுக்கு சாதகமாக திருப்பப்பட்டது என்ற ஒரு கூட்டு. இதுல பிரச்சனை என்று சொன்னால் இந்த மூன்று கூட்டுகளும் ஆராயப்பட வேண்டியவை. இந்த கூட்டுகள் தொடர்பான சரியான விளக்கங்களை தருவதற்குரிய புலிகளின் முக்கிய தலைவர்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை, இது முதலாவது. இரண்டாவது, இது தொடர்பாக வாய் திறப்பதாக இருந்தால் வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்தவர்களும் இலங்கை அரசாங்கத்தில் இருப்பவர்களும் தான் தங்களுடைய நரேட்டிவ்ஸை சொல்ல வேண்டும். அவர்கள் ஓரளவுக்கு இப்பொழுது சொல்லுகிறார்கள். ஆனாலும் இது விடயத்தில் நாங்கள் ஒரு முக்கிய விஷயத்தை பார்க்க வேண்டும். என்னவென்று சொன்னால், இந்திய தமிழக ஈழ இலங்கை உறவுகளை பொறுத்தவரையிலும் ஈழத்தமிழர்களின் ஆயுத போராட்டம் 2009 நசுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆட்டம் இன்னும் முடியவில்லை. அதாவது ராணுவ ரீதியான யுத்த ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றனவே தவிர உளவியல் ரீதியாக ஈழத்தமிழர்கள் எனும் செட்டில்ட் ஆகல. உளவியல் ரீதியாக ஈழத்தமிழர்களுக்கு உரிய தீர்வு எனும், உளவியல் ரீதியாக மட்டுமல்ல ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தீர்வு எனும் வைக்கப்படவே இல்லை. இந்த அர்த்தத்தில் உளவியல் ரீதியாக அந்த ஆட்டம் இன்னும் முடியவில்லை. ஆட்டம் இன்னும் முடியாத ஒரு பின்னணிக்குள் இலங்கை தீவு சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் முழுதும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. பொதுவாகவே ராஜ்ய அரங்கில் தலைவர்கள் எப்படி நடந்தார்கள், வெளியுறவு கொள்கை முடிவுகள் என்ன மாதிரி எடுக்கப்பட்டன என்பது தொடர்பில் சில நேரங்களில் தேவை கருதி நாடுகள் 30 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு என்று ரகசியங்களை மூடி வைப்பது உண்டு. இலங்கை தீவு பொறுத்தும் இந்த ரகசியங்களை செல்லக்கூடிய பலர் இப்பொழுது உயிருடன் இல்லை என்பது போக, இந்த ரகசியங்களை வெளிக்கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை, அதாவது ஆட்டம் இன்னும் முடிவுறாத ஒரு நிலைமைதான் களத்தில் உண்டு. தனிநபர்கள் சில நேரங்களில் சிஸ்டத்தில் சிறிய சிறிய மாற்றங்களை செய்யலாம். ஆனால் ஒரு பேரரசு என்று வரும் பொழுது அந்த பேரரசின் கொள்கை முடிவுகள் என்று வரைக்கும் கொள்கை தீர்மானங்களில் அப்படி பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை உடனடிக்கு ஏற்படுத்த முடியாது. வாஜ்பாயின் காலத்தில் புலிகளின் ஆயுத கடத்தல் வழிகள் ஒப்பீட்டளவில் பாதுகாப்பாக இருந்தன என்று சொல்லப்படுகிறது. ஆனால் திருப்பி கேட்கலாம், வாஜ்பாய்க்கு பின்னுக்கு அதே கொள்கையை பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றியதா? இது விஷயத்துல ஈழத்தமிழர்கள் தனிநபர்களுக்கு இருக்கக்கூடிய வரையறைகளையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு பேரரசின் கொள்கை உருவாக்கத்தில் தனிநபர்களுக்கு இருக்கக்கூடிய வரையறைகளை ஈழத்தமிழர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி விளங்கிக் கொள்ளும் இடத்தில் நாங்கள் யாரையுமே கண்ணை மூடிக்கொண்டு காதலிக்க வேண்டியவையில்லை, யாரையுமே கண்ணை மூடிக்கொண்டு விரோதிக்க வேண்டியவையில்லை. எல்லா தரப்புகளும் ஈழத்தமிழர்கள் தமது இறுதி இலக்கை அடைவதற்காக கையாளப்பட வேண்டிய அணுகப்பட வேண்டிய தரப்புகள் தான்.
மிக்க நன்றி நிலாந்தன் அவர்களே.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.